यमुना तीरा मन खारी
हरे कृष्ण
यद्वाग्नयाच्ना भगवन् प्राप्यते।
Maintaining all kinds of material desire.
Maintaining all kinds of material desire.
That.
Eva.
Only. Rasi. You award. Ipsitam. Some other desired benediction.
Ipsita.
Being looked to. Archita.
Archita.
Worshipped.
Worshipped.
Yat.
Yat.
From which?
From
Bhagna Yachana.
Bhagna Yachana.
One who desires objects
other
than your lotus feet.
Other than your lotus feet.
And who thus becomes broken.
And who thus becomes broken.
Bhagavan.
Bhagavan.
Oh my Lord.
Oh my Lord.
Pratapyate.
Pratapyate.
Is pain.
Is pain.
Translation, my dear Lord, you automatically fulfill all the desires of a woman who worships your lotus feet in pure love. However, if a woman worships your lotus feet for a particular purpose, you also quickly fulfill her desires. But in the end, she becomes brokenhearted and laments. Therefore, one need not worship your lotus feet for such material benefit. Purport, Srila Rupa Goswami describes pure devotional service as anabhilashitasvanjanakarmajanapratam. One should not worship the Supreme Personality of God to fulfill some material desire for success and fruitive activities or mental speculation. To serve the lotus feet of the Lord means to serve Him exactly as He desires. The neophyte devotee is therefore ordered to worship the Lord strictly according to regulated principles given by the spiritual master and the shastras. By executing devotional service in that way, he gradually becomes attached to Krishna. And when his original dormant love for the Lord becomes manifest, he spontaneously serves the Lord without any motive. This condition is the perfect stage of one's relationship with the Lord. The Lord then looks after the comfort and security of his devotee without being asked. Krishna promises in Bhagavad Gita, Ananyas Chintyanto Mam Yajana Paryapasate Tesham Nityam Yoktanam Yoga Kshema Bahamyam. Supreme Lord personally takes care of anyone who completely engages in devotional service. Whatever he has, the Lord protects, and whatever he needs, the Lord supplies. Therefore, why should one bother the Lord for something material? Such prayers are unnecessary. Srila Vishnu Chakravarti Thakur explains that even if a devotee wishes the Lord to fulfill a particular desire, the devotee should not be considered a Sakama Bhakta, a devotee with some motive. In the Bhagavad Gita, Krishna says, O best among the Vardas, four kinds of pious men render devotional service unto me, the distressed, the desire of wealth, the inquisitive, and he who is searching for knowledge of the Absolute. The Arta and Arta Arti, who approach the Supreme Personality of God for relief from misery or for some money, are not Sakama Bhaktas, although they appear to be. Being neophyte devotees, they are simply ignorant. Later in Bhagavad Gita, the Lord says, Udara Sarva Devaite. They are all magnanimous. Although in the beginning a devotee may harbor some desire, in due course of time it will vanish. Therefore, the Srimad Bhagavatam enjoins a person who has broader intelligence, whether he is full of all material desire, is free from material desire, or has a desire for liberation, must by all means worship the Supreme Lord, the Personality of Godhead. Even if one wants something material, they should pray to no one but the Lord to fulfill his desires. If one approaches a demigod for the fulfillment of his desires, he is considered nashta buddhi, bereft of all good sense. Krishna says in Bhagavad Gita, those whose minds are distorted by material desires surrender under demigods and follow the particular rules and regulations of worship according to their own natures. Lakshmi Devi advises all devotees who approach the Lord with material desires that according to a practical experience, the Lord is Kamadev, and thus there is no need to ask Him for anything material. He says that everyone should simply serve the Lord without any motive. Since the Supreme Personality of Godhead is sitting in everyone's heart, He knows everyone's thoughts, and in due course of time He will fulfill all desires. Therefore, let us completely depend on the service of the Lord without bothering him with our material requests. Translation, my dear Lord, you automatically fulfill all the desires of a woman who worships her lotus feet in pure love. However, if a woman worships her lotus feet for a particular purpose, you also quickly fulfill her desires, but in the end she becomes brokenhearted and laments. Therefore, one need not worship your lotus feet for some material benefit. So these are prayers offered by the inhabitants of another Varsha. We live in Bharat Varsha, but there are other Varshas within our Jambudvipa.
So in the Padina, we have Bharat Varsha to Vandir Dukam, Ilmari Naraya Varshangal Dukudin, and Mari Varo Varsha to Vandir Dukudia, Pendal Panda Pratana Hilde.
So we have many dvipas also on this Bhumandala. We have 7 different islands surrounded by oceans.
Nama inda Bhumandalathula 7 vidyasamana dvipangal irukudhu. Ovvonum ovvoru karalavu soolapattirukudhu.
And in the center is Jambudvip.
Adha naduvula irukkuradhu Jambudvipam.
And the center of Jambudvip there's a big mountain called Meru.
இந்த ஜம்புதீபத்தினுடைய நடுவில் ஒரு பெரிய மலை இருக்குது, அது மேரு மலை
சொல்லப்படுகிறது.
இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களுமே இந்த மேருவை சுத்தி சுத்தி வருது.
And on this Jambudvip, the central island, there are 9 varshas, 9 different provinces.
இந்த ஜம்புதீபத்தில் இருக்கக்கூடிய நடு தீவுல 9 பிரிவுகள் இருக்குது.
So one of these is our Varsha, called Bharat Varsha.
அதுல ஒண்ணுதான் நாம இருக்கக்கூடிய இந்த இடம் பாரத வருஷம் சொல்லப்படுது.
But it is quite small.
ஆனா இது ரொம்ப சின்னது.
It is only less than 1/9 of the total of the whole Jambudvip.
இந்த ஜம்புதீபத்துல 9ல ஒரு பகுதியை விட இது கம்மியான அளவு இருக்கக்கூடிய இடம்.
So the other dvipas are considered to be like heaven.
மற்ற தீபங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேல்லோகங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்.
So persons who are in Svarga, they fall down onto the Bhumandala and enter into these different varshas.
So swargathil irukkakoodiya jeevangal angirundhu keela varumbodhu indha bharatavarshathula indha dvipathil irukkakoodiya matra varshangalla vandhu adukapra inge varuvaanga.
So the people of these varshas are quite pure.
இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய ஜீவன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூய்மையா இருப்பாங்க.
And they all worship the Supreme Lord.
அவங்க எல்லாருமே முழுவதும் கடவுளை வணங்கக்கூடியவங்களா இருப்பாங்க.
So each Varsha has a different form of the Lord that they worship.
ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒவ்வொரு ரூபத்துல பகவானை வந்து வழிபடுவாங்க.
So one Varsha they worship Shankarshan, another they worship the Cupid here, Kamadeva.
ஒரு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா சங்கர்ஷன் வழிபடுவாங்க. இந்த வருஷத்துல நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா காமதேவனை வந்து வழிபட்டு
இருக்காங்க.
இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹயக்ரீவரை வந்து வழிபடுவாங்க.
Avatar form of the Lord of course represents the Supreme Lord but also some particular qualities.
இந்த ஒவ்வொரு ரூபங்களும் பாத்தீங்க அப்படின்னா பகவானை தான் குறிக்குது, ஆனா அவருடைய குறிப்பிட்ட குணங்களை குறிக்கக்கூடியதா இருக்கு.
So Hayagriva gives knowledge.
Hayagrivar வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்.
That is because he produced the Vedas from his mouth.
ஏன் அப்படின்னா அவர் அவருடைய திருவாயிலிருந்து வேதங்களை கொடுக்கிறார்.
So here at Ketumala, which is one of the Varsha on the western side of Jambudvip, the people worship Kamadev.
Jambudvipathinte merku pagudiyil irukkakoodiya inda Ketumala abingirukkuya idam anga avangaloda ishta devadaya Kamadevar vandu vazhipadranga.
So there's a material Kamadev who fulfills your material desires.
ஒரு பௌதிகமான காமதேவர் இருக்கிறார், அவர் நம்மளுடைய பௌதிகமான ஆசைகளை நிறைவேற்றுவார்.
He has a bow and an arrow.
அவருக்கு வந்து ஒரு வில்லும் அம்பும் இருக்குது.
And if he shoots his arrow, it pierces somebody's heart.
அவர் வந்து அந்த அம்பை விட்டார் அப்படின்னா அது வந்து யாருடைய இதயத்தையாவது துளைச்சிடும் அப்படியே.
Then they fall in love.
அதுக்கப்புறம் அவங்க வந்து காதல் வயப்படுவாங்க.
So that's a material kamade. So here there's a spiritual kamade, that is Supreme Lord acts as kamade.
இது வந்து நம்ம பார்த்தது பௌதிகமான ஒரு காமதேவர், ஆனா ஒரு ஆன்மீக காமதேவர் இருக்கிறார், வேற யாரும் கிடையாது, சாட்சாத் முழுவதும் கடவுள் தான்.
However, women will be inclined to worship this Kamadeva for material things.
ஆனா பெண்கள் வந்து இந்த காமதேவர் வந்து பௌதிகமான ஆசைகளுக்காக வழிபடுவாங்க.
So they will pray to Kamadeva, let me have a wonderful husband.
அவங்க வந்து காமதேவரிடத்துல வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல கணவன் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி.
Or the men can pray, let me have a beautiful wife.
இல்ல அப்படின்னா ஒரு ஆண் வந்து பிரார்த்தனை பண்ணுவாரு, எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி.
So here Lakshmi Devi is saying this is rather foolish.
இங்க வந்து லட்சுமி தேவி சொல்றாங்க இது வந்து முட்டாள்தனமானது அப்படின்னு.
The Lord can fulfill all desires.
பகவான் வந்து எல்லா விதமான ஆசைகளுமே வந்து நிறைவேற்றுவார்.
So even if you don't ask the Lord for anything, but you simply worship him and please him, you're fully satisfied.
நாம வந்து எதுமே கேட்கல அப்படினா கூட அவர் நம்ம வந்து வழிபட்டு அவர் திருப்தி பண்ணணும் அப்படினா அவர் முழு திருப்தி அடைகிறார்.
But if you ask for something material, a particular material thing, he will give that to you, but he won't give you anything else. And that material thing will sooner or later be destroyed. And therefore you have to suffer. So here it says that one will become broken hearted, or one's desires will be thwarted, because you get your desire fulfilled but then that thing disappears.
இங்க வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படினா ஒருத்தர் வந்து மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு கிடைச்ச பொருள் வேண்டியதோ கிடைச்சிருக்கு, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது மறைஞ்சு போயிடுது.
Therefore it is foolish to ask the Lord for material things because ultimately you will have to suffer. What should we do? Rather you worship the Lord and you don't ask for anything material.
நம்ம என்ன செய்யணும் அப்ப, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பகவான வழிபட்டு அவரிடத்துல எந்த விதமான பௌதிக பிரார்த்தனைகளும் செய்யாம இருக்கலாம்.
So why should we do that?
நாம ஏன் அப்படி செய்யணும்?
Usually we want some result.
பொதுவா நமக்கு ஏதாவது பலன் வேணும்னு நினைப்போம்.
So I will worship if I get a result.
நான் வந்து வழிபாடு செஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம்.
If I don't get the result, I won't worship. Or if I do the worship, I will stop worshiping if I don't get a result.
எனக்கு ஏதாவது பலன் கிடைக்கல அப்படின்னா நான் வந்து வழிபட மாட்டேன், அப்படியே வழிபட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அதை நிறுத்திடுவேன்.
So that is what normal worship we'll find.
இதுனா பொதுவான வழிபாட்டுல நம்ம பார்க்க முடியுது.
But that is not devotional worship.
அது வந்து ஒரு பக்தி மூலமான பக்தியான வழிபாடு கிடையாது.
It is called conditional worship.
இது வந்து ஒரு நிபந்தனையோட இருக்கக்கூடிய வழிபாடு.
So bhakti is defined, pure bhakti is defined as unconditional worship.
தூய பக்தி அப்படின்றது எப்படி வரையறுக்காங்க அப்படின்னா எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாத பக்தின்னு சொல்லப்பட்டிருக்கு.
No desire for anything material. No desire even for liberation.
எந்த விதமான பௌதிக ஆசைகளும் இல்லாமல் ஏன் மோட்சம் வேணுங்கிற ஆசை கூட இல்லாம பண்றதுதான்.
One can go to the spiritual world and get up the spiritual body, but even that is considered to be wrong. One should not ask, let me have a spiritual body or let me go to the spiritual world. That is also a type of liberation.
நம்ம ஆன்மீக உலகத்துக்கு போய் ஆன்மீகமான ஒரு உடல் வேணும் அப்படின்னு வேண்டுறது கூட தவறு அப்படின்னு தான் சொல்லப்படுறது.
So we worship the Lord for no reason at all.
நாம வந்து பகவான எந்த விதமான காரணமே இல்லாம வழிபடுறோம் ஆயிருந்தது இல்லையா?
So usually we will think the reason is means I get something.
அதனால தான் நம்ம பொதுவா என்ன நினைப்போம் அப்படின்னா நான் வழிபட்டேன் அப்படின்னா ஏதாவது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்போம்.
The reason we worship the Lord without wanting to get anything is simply because of devotion.
அதனால நாம ஏன் வந்து பகவானை வழிபட்டு அவரிடத்துல இருந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா அது அந்த பக்தியின் காரணமாக.
So in other words, we worship the Lord because of anukulyata.
நாம ஏன் கடவுளை வழிபடுறோம் அப்படின்னா இந்த அனுகூலியதா அப்படிங்கிறதுனால.
That means we have a favorable attitude towards the Lord, which means a liking for the Lord.
என்ன காரணம் அப்படினா நமக்கு பகவானிடத்துல ஒரு சாதகமான ஒரு சார்பு இருக்குது, அவர் சார்ந்து இருக்கிறோம் அவ்வளவுதான்.
So the reason for performing the worship is because we like the Lord, not because we want something.
நாம பகவானை வழிபடுறோம் அப்படினா அதுக்கு காரணம் என்ன அப்படினா நாம பகவானை விரும்புறோம். ஆனா அவரை ஏதோ எதிர்பார்க்கணும்ன்றது காரணம் கிடையாது, அவர் விரும்புறதால நம்ம வழிபாடுறோம்.
So that is called pure bhakti.
அதுதான் வந்து தூய பக்தின்னு சொல்லப்படுறது.
So here Lakshmi Devi is advising, where do we worship the Lord with this pure bhakti?
அதனால இங்க லட்சுமி தேவி சொல்றாங்க, நம்ம சிறந்தது என்ன அப்படின்னா இந்த தூய பக்தியில நம்ம பகவான வழிபடுறது.
What happens is that because the Lord is the satisfier of all desires, he gives you what is necessary to continue your worship.
பகவான் வந்து நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர் அப்படிங்கிற காரணத்தினால நம்மளுடைய பக்தியை தொடர்ச்சியா செய்யறதுக்கு என்ன தேவையோ அதை பகவான் தர்றார்.
And he maintains whatever you have so you can continue your worship.
நாம இதுவரைக்கும் என்ன வச்சிட்டு இருக்கோமோ நம்ம பக்தியா தொடர்ச்சியா செய்யறதுக்கு அதை அவர் பராமரிக்கிறார்.
So the devotee does not have to ask for anything.
அதனால ஒரு பக்தர் வந்து எதையும் கேட்கணும்ங்கிற அவசியம் கிடையாது.
So this is because the Lord is attracted to the devotee.
இது ஏன் அப்படின்னா பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களிடத்துல கவர்ச்சி ஆகுறார்.
And he's most attracted to the devotee that offers pure bhakti.
எந்த பக்தர் தூய பக்தியை பகவானுக்கு கொடுக்கிறாரோ அவர்களுக்கு இன்னும் அதிகமா கவர்ச்சி அடைகிறார்.
So therefore the Lord is eager to serve a person who practices pure bhakti.
அதனால யாராவது தூய பக்தியை பயிற்சி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேவைக்கு பகவான் விருப்பப்படுறாரு.
Now if we worship the Lord with bhakti but we also ask for things, the Lord also accepts that because there's some devotion
there. நாம இப்ப பக்தி பண்றோம் ஆனா பகவானுக்கு ஏதோ வேணும் அப்படினு சொல்லி கேட்டோம் அப்படினா அதையும் பகவான் ஏத்துக்கிறார். ஏனா ஏதோ கொஞ்சம் அந்த பக்தியா இருக்கு.
And the Lord also bestows those material benedictions.
அதனால பகவான் வந்து பௌதிக பலன்களை கூட கொடுக்கிறார்.
So we can say, well, that's better for him.
அப்ப நான் சொன்னா ஓ இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு.
If I ask for something particular, I get something particular. Plus, I also do bhakti.
நான் ஏதாவது குறிப்பிட்டு கேட்டேன் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட விஷயமே எனக்கு கிடைக்குது, அதோட சேர்த்து நான் பக்தியும் பண்றேன்.
However, this dilutes the bhakti.
இது வந்து பக்தியை வந்து ஒரு மாதிரி நீர்த்துடுது.
So we may have what pure sugar cane juice and sugar cane juice diluted with water.
நமக்கு வந்து ஒரு கரும்பு சாறு வந்து அப்படியே தூய்மையா அப்படியே இருக்கலாம், அதே கரும்பு சாறு தண்ணி ஊற்றுறதும் இருக்கும்.
So therefore if you have diluted bhakti the Lord is not so attractive.
நம்ம அதே மாதிரி பக்தியை வந்து கலந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப பகவான் வந்து ரொம்ப கவர்ச்சி அடைகிறது இல்லை.
Certainly he is more attracted to this devotee than a person with no bhakti.
ஆனா பக்தியே இல்லாத நபர்கிட்ட கவர்ச்சி ஆகிறத காட்டிலும் பகவான் இந்த நபர்கிட்ட கொஞ்சம் அதிகமா கவர்ச்சி ஆகாது.
The devotee is more attracted to the mixed bhakta than he's attracted to the karmi and the gyani and the yogi.
ஒரு கர்மி ஞானி யோகி இடத்துல கவர்ச்சி அடைகிறத விட ஒரு கலந்து கொடுத்த இடத்துல பகவான் அதிகமாவே கவர்ச்சி அடைகிறார்.
He is more attracted to the karmi gyani and the yogi than he's attracted to the person that's not even doing karma.
பகவான் வந்து இந்த கர்மி ஞானி யோகி இடத்துல வந்து அதிகமா கவர்ச்சி அடைகிறார். யார காட்டிலும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து கர்ம கூட செய்யறது கிடையாது அப்படின்னா அவங்கள விட யோக இடத்துல அதிகமா கவர்ச்சி அடைகிறார்.
But the Lord is most attracted to the person who does pure bhakti.
ஆனா யார் தூய பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு பகவான் வந்து ரொம்ப அதிகமா கவர்ச்சி ஆகிறார்.
So this means that the Lord gives more mercy to the pure bhakta.
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான் வந்து தூய பக்தருக்கு அதிக தருணம் கொடுக்கிறார்.
He gives less mercy to the mixed devotee.
கலப்பு பக்தி செய்யறவங்களுக்கு வந்து அவர் கம்மியான கருணை கொடுக்கிறார்.
He gives less mercy to the jnani, yogi and the karmi.
அதோட கம்மியா கருணை வந்து ஞானி கர்மி யோகி உங்களுக்கு கொடுக்கிறார்.
Gives no mercy to the others.
ஆனா மற்றவங்களுக்கு எந்த விதமான கருணையும் கொடுக்கிறது இல்லை.
They just suffer karma. That is not mercy.
அவங்க வந்து அவங்களுடைய கர்மத்தை தான் வந்து அனுபவிக்கும். அதுதான் அவங்களுக்கு கருணை.
So, therefore, if we want the most mercy, then we should practice pure bhakti.
அதனால நம்ம ரொம்ப அதிகமா பகவானுடைய கருணை வேணும் அப்படின்னா நம்ம தூய பக்தி பயிற்சி பண்ணணும்.
So that most mercy means that ultimately we get the most ananda.
அப்படி ரொம்ப அதிகமா நமக்கு கருணை கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ரொம்ப அதிகமா ஆனந்தத்தை அனுபவிப்போம் அர்த்தம்.
According to different sadhanas, we will get different amounts of bliss.
நம்ம விதவிதமான சாதன பண்றதன் மூலமா விதவிதமான ஆனந்தம் கிடைக்கும்.
If you do nothing, no injunctions at all, then you simply suffer and enjoy periodically in the material world.
நாம என்னதமான கோட்பாடுகளுமே பின்பற்றாம ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எப்படி நமக்கு அமைக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி துன்பம் கொஞ்சம் இன்பம் எல்லாரையும் அப்படியே காலப்போக கழிச்சுட்டே இருக்கும்.
If you do karma yoga, then you can get happiness, material happiness, for millions of years.
நாம கர்ம யோகம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பௌதிகமான ஆனந்தம் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் கிடைக்கும்.
If you perform jnana and yoga, then you get the bliss of liberation.
நாம யோகா அல்லது ஞானம் பண்ணோம் ஞான முறை பண்ணோம் அப்படின்னா மோட்சத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் நமக்கு கிடைக்கும்.
If you do mixed bhakti, then you can get the bliss of Vaikuntha.
நாம பரம பக்தி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வைகுண்டத்தினுடைய ஆனந்தம் கிடைக்கும்.
But if you perform pure bhakti, you get the bliss of a relationship with the Lord.
நாம தூய பக்தி பண்ணோம் அப்படின்னா அப்ப நாம பகவானுடன் இருக்கக்கூடிய அந்த உறவுமுறையில ஏற்படக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்.
So certainly the bliss of Brahman is better than the bliss of Svargaloka. Many times greater than the bliss of Brahman.
ஆனா வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா பிரம்மத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை விட பல 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 மடங்கு அதிகமானது.
But the bliss of having a relationship with the Lord is even greater than the bliss of Vaikuntha.
ஆனா பகவானுடன் இருக்கக்கூடிய உறவுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த வைகுண்டத்துல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை விட பல பல மடங்கு அதிகமானது.
So because the Lord compassion to the jivas, he therefore advises them to follow that process by which they can get the highest bliss.
ஆனா பகவான் இந்த ஜீவன்ல ரொம்ப கருணை எடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு செயல்முறை மூலமா இந்த உயர்ந்த ஆனந்தம் கிடைக்குமோ அந்த வழிமுறையை பின்பற்ற சொல்றாரு.
So therefore in Bhagavad Gita and in Bhagavad Gita, the Lord says you should simply worship the Lord with pure bhakti. Now in the spiritual world, there are unlimited forms of the Lord. The Lord is one, but he has many forms. In these different forms, the Lord will manifest different amounts of his spiritual qualities.
இந்த பலவிதமான ரூபங்கள்ல அவர் தன்னுடைய ஆன்மீக குணங்களை பல விதங்கள்ல வெளிப்படுத்துறார்.
So according to the amounts of qualities, there's also amounts of different amounts of this.
அந்த குணங்கள் வெளிப்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரியா பல நிலைகள்ல ஆனந்தம் கிடைக்கும்.
So Krishna, among all the different forms of Narsimha and Rama and Hayagriva and Matsya and Kurma and others. Among them all, Krishna manifests all the qualities completely.
Matra rupala paarkum bolude adhaavadhu Narsimha, Rama, Hayagriva, Kurma, Varaha ivugala nama oppittu paarkum bolude Krishna velippadukkuriya indha gunangal aanadhu mulamayanadhaaga irukkirathu.
And therefore if you worship and serve Krishna, you will get the highest spiritual bliss.
அரேனா கிருஷ்ண வைபவத்தோ அப்படின்னா நம்ம மிக உயர்ந்த ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்கலாம்.
So therefore, Chaitanya Mahaprabhu and the Bhagavatam both recommend that rather than, of course, one should worship the Supreme Lord, but better to worship Krishna, that form of the Supreme Lord.
அதனால ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் சைத்தன்ய மகாபிரபு எல்லாரும் என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா பகவானுடைய ரூபத்தை வழிபடுறது ரொம்ப சிறந்தது. ஆனா ரொம்ப குறிப்பா என்ன சொல்றது அப்படின்னா கிருஷ்ணரை வழிபட சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.
Why? Because this way the jiva gets the highest bliss and consequently the Lord gets the highest bliss. So though the Lord recommends many processes like karma, jnana, and yoga, still he recommends better than that is bhakti.
பகவான் சொல்லியிருந்தா கூட கர்மா ஞான யோகா என்ன சொல்லியிருந்தா கூட இந்த பக்தி
bhakti better than karma mr bhakti or gyan mr bhakti yoga mr bhakti better is shuddha bhakti or uttama bhakti
alanda karma mr bhakti gyan mr bhakti yoga mr bhakti idalla kaattilo romba serandad enna appdi paatham appadina shuddha bhakti
and when we practice pure bhakti better that we choose krishna rather than any other form of the lord
நாம இந்த சுத்தபக்தி பயிற்சி பண்ணும்பொழுது மத்த பகவானுடைய ரூபங்களை தேர்ந்தெடுப்பதற்காகவும் கிருஷ்ணரை தேர்ந்தெடுக்கணும்
because in that way one will get the highest bliss
அந்த விதத்துல ஒருத்தர் மிக உயர்ந்த ஆனந்தத்தை பெறுவாங்க
so therefore Rupa Goswami's definition of bhakti says it is anukrena krishna nusiva
அதனால உத்தம பக்தியை வந்து வரையறுக்கும் பொழுது ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அனுகூலியன கிருஷ்ண அனுசீலனம்னு சொல்றாரு
Why? Because Krishna is the complete manifestation of all rasas.
Yeah, Krishna is yella rasagalaiyum mulumayaga velipaduthirar.
And that is mentioned in the first verse of the Bhakti Rasamrita Sindhu Nectar Devotion. It says, Akila Rasamrita Murti. Krishna is incarnation of all rasas.
இது வந்து பக்தி ரசாமிருத சித்தம் அப்படிங்கிற புத்தகத்துல அவர் முதல் ஸ்லோகத்திலே வந்து குறிப்பிட்டார் என்ன அப்படின்னா அகில ரசாமிருத மூர்த்தி அதாவது கிருஷ்ணர் எல்லா ரசங்களின் இருப்பிடமாக இருக்கின்றார் அப்படிங்கிறதாவது
So therefore the message of Bhagavatam and of Bhagavad Gita is ultimately let us simply worship Krishna
அதனால பகவத்கீதை மற்றும் பாகவதத்துடைய சங்கதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம கிருஷ்ணரை மட்டுமே வழிபடுவோம்
அப்படிங்கிறது
இதுவரைக்கும் நாம மிக உயர்ந்த ஆனந்தத்தை பெறுகிறோம்
யோகா But Vaisheshika, all these other philosophies as well, useless.
Okay. He gives the example like Jnana Karma and...
Adi, etc.
எனக்கு இல்லை கேட்டீங்கன்னா நீங்க யோக மிஸ்ர பக்தி அப்படின்னு சொன்னீங்க ஆனா பக்தி சம்பிரதாயத்துல ரூப கோஸ்வாமி அவர்கள் ஜான கர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற எதுவும் யோகா தான் சொல்லலையே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு மாதிரி என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா அந்த ரூப கோஸ்வாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தியான கர்ம ஆதி இந்த ஆதி அப்படின்னா இது முதல் ரெண்டு உதாரணமா கொடுத்து அதுக்கப்புறமா வைசேஷிகா நியாயா இந்த மாதிரி பல தத்துவங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து அது எல்லாத்தையும் கைவிடணும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மாதிரி
சொல்றாங்க One can fall from the Brahman
state
that one is...
Yeah, people who are Jiva Muktas, that is, they're still in this body, and they've attained some sort of samadhi or whatever, they can fall.
Not one who's reimbursement.
Technically not. That's at least Vishnu's opinion is not. It's a permanent position once that, because he says that is what scripture says, so we follow that.
என்ன கேள்வி அப்படின்னா மகாராஜ் நீங்க சொன்னீங்க பிரம்மன் ஆனந்தம் அப்படிங்கிறது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி ஆனா ரோபால் சொல்லியிருக்கிற பிரம்மன் நிலையிலிருந்து ஒருத்தர் கீழே விடலாம் அப்படின்னு சொல்லி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு மகாராஜ் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஜீவன் முக்தர் அதாவது இந்த உடல்ல இருப்பாங்க ஆனா இந்த சமாதி இல்ல முக்தி அடைந்த நிலை அப்படியே நிலை அடைஞ்சாங்கன்னா அந்த நிலையில இருந்தானே ஒருத்தர் கீழே விடலாம் ஆனா பிரம்மன் அப்படின்னு அந்த நிலைக்கு ஆன்மீக நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா அதாவது அட்லீஸ்ட் விஸ்வநாத சக்கரவர்த்தியுடைய கருத்துப்படி அங்கிருந்து யாரும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க
So therefore it says the mukta mani na they think they are liberated
அதனால விமுக்த மானினா விமுக்த மானினா அதாவது அவங்க மோட்சம் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க உண்மையிலே மோட்சம் அடையல
ரெண்டு பேருக்கு என்ன Hayagriva is guru of Saraswati.
What is that?
Hayagriva.
Yes.
He is guru of Saraswati. Mm. And Brahma is also master of Vedas. So in their position of concerning the Vedas, how they differ or how they differ?
Well, Hayagriva is an avatar of the Supreme Lord. Brahma is a jiva.
So, in the case Hayagriva, Vedanga Aripraya Partha, Hayagriva is the Saraswati Guru Akhakuriva.
அதே சமயத்தில் பிரம்மதேவர் வந்து
எல்லா வேதங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர்.
அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதை புரிஞ்சுக்கிறது எனக்கு எப்படி மகாராஜ் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ஹயக்ரீவர் வந்து பகவானுடைய அவதாரம், ஆனா பிரம்மா வந்து ஒரு ஜீவன்.
Well, that's one thing, for therefore in the definition of Anyavilashita, he says, he puts the suffix ta on him, which means other desires in general are avoided, because there are examples or exceptions to the rule where you have a desire and you're still considered to be a pure bhakta. If you say Krishna save me in an accidental circumstance, it's not considered, you don't have pure bhakti even then. Hmm? Because it's not a constant desire. You're asking, okay, every day you go to Krishna and say, please save me, please give me this, da, da, da. It's an accidental, occasional thing. So there, it's still considered pure bhakti. So in that sense, yes, it could be if there are, but if it's constant, then it's another thing. But I don't know what that difference is here.
So, என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க
யாராவது பக்தருக்கு வந்து
பௌதிக ஆசைகள் இருக்கு, அதை நிறைவேற்றணும்னு சொல்லி பகவானத்துல கேட்டா கூட அவங்க வந்து சகாம பக்தர்களா நினைக்கக்கூடாது, அவங்க தூய பக்தர்களா அவங்க கருதணும் அப்படின்னு சொல்லி அது எப்படி புரிஞ்சுக்கிறது கேட்ட கேள்விக்கு மாறாஜ் என்ன சொன்னா, நம்ம பக்தி சந்தோஷத்துல தூய பக்தியை விளக்கும் போது அண்ணா அபிலாஷிதா அந்த தா அப்படிங்கறத நம்ம
சேர்க்கும்போது
ஏன்னா அவங்க தொடர்ச்சியா இதே மாதிரி கடவுள்ல போயிட்டு கடவுளை வந்து ஆபத்துல இருந்து எப்பயுமே காப்பாத்து அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கிறது கிடையாது.
இது வந்து ஏதோ ஒரு தடவை
எதேச்சியா நடக்கிறது அப்படின்னுறதுனால அவங்க வந்து தூய பக்தர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க தூய பக்தர்கள் தான்.
Well, once you worship the Lord, you may start with these positions, but ultimately he says tivrena bhakti yogena. You should come to the level of pure bhakti. You start with desire or whatever, but you should come to the level of pure bhakti. So not, no one is disqualified. So mixed devotion is okay, or you come with different motives, but ultimately you should come to the level of pure bhakti.
ஒரு ஸ்லோகத்தை குறிப்பிட்டு கேள்வி கேட்டாங்க,
அகாம சர்வகாமாவா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு மாறாக சொல்ல, ஆரம்ப நிலையில இந்த மாதிரி ஒரு பலபக்தி இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுறது, ஆனா கடைசியா என்ன நிலைக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னா
தீவிரமான பக்தி யோக என
தீவிரமான பக்தி செய்யக்கூடிய அந்த நிலைக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு வந்து சொல்ற.
Those are practicing mixed bhakti, then they are experiencing Brahman bliss.
Higher than that. They're superior to jnanis. They get more than that. They get the bliss of Vaikuntha. I have a nice body in Vaikuntha. That's their bliss.
But those who are in the Brahman bliss, whether they go to the Brahma Jyoti of the intelligence of...
Yeah, this isn't Brahma Jyoti.
But sometimes it was told to us that in the Brahma Jyoti there will be no activities, there will be...
Yeah, like that's the bliss. That is the bliss. You don't have to work. You don't have to work, you don't have to think, you don't have to see, you don't have anything like that. Like blissfully sleeping. Like bliss and sleep.
எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் எப்படி ஆனந்தம் அப்படின்ட்டு மகர சொல்றது அப்படின்னா அதுவே ஒரு ஆனந்தம் தான். என்ன அப்படின்னா நம்ம வேலை செய்ய தேவை இல்லை, எதை பத்தியும் நினைக்க தேவை இல்லை, ஒண்ணுமே செய்ய தேவை இல்லை அப்படின்னு. அதுக்கு இடையில கேட்டு கேள்வி அப்படின்னா
அதுல என்ன ஆனந்தம் அப்படின்னா எப்படி நம்ம நிறைய
தூங்குறதுல ஒரு ஆனந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது மாதிரி சுத்தத்துல நினைக்கக்கூடிய ஆனந்தம் மாதிரி அங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது அது ஒரு ஆனந்தம் அப்படின்னு.
Person is worshipping Krishna and yet he is attracted to other forms of Vishnu, other forms of Krishna. I mean, like, is that supposed to be considered as a level lower than pure bhakti? That
it's all pure bhakti, whatever form you worship. But if you want to attain a certain form, then you should concentrate on that form.
என்ன கேள்வி அப்படின்னா நம்ம இப்ப கிருஷ்ணனோட உருவத்துல வழிபாடு இருக்கும் பொழுது மற்ற விஷ்ணு உருவத்தோட கவர்ச்சி இருக்குது அப்படின்றத அது வந்து உயர்ந்த பக்தியோட கொஞ்சம் நிலை குறைஞ்சது அப்படின்னு கருணமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மகாராஷ்டிர பதில் என்ன அப்படின்னா இல்ல அது எல்லாமே வந்து தூய பக்தி அப்படின்னு நம்ம கருதலாம். ஆனா நம்ம ஒரு குறிப்பிட்ட ரூபத்தை அடையாளம் உருவப்பட்டோம் அப்படின்னா அந்த ரூபத்து மேல நாம உருவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்ற.
Prabhupada writes in Bhagavad Gita and Prabhupada that the demigods also want to come to the earthly planet, they want to take birth in the earthly planet. He mentions relating to the Bharata Varsha, this earth or any other
Varsha? Bharata Varsha.
Varsha in any other planet?
No, Bharata Varsha, this particular place.
என்ன கேள்வி அப்படின்னா புரோபாத ஒரு பொருள் பகவத்கீதை சொல்றாரு அப்படின்னா தேவர்கள் கூட இந்த பூலோகத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்மளுடைய நாம் இருக்கக்கூடிய இந்த வாசக வருஷத்துல குறிப்பிட்டு சொல்லப்பட்டதா அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு மகாராஜ் சொல்ற, ஆமா இந்த குறிப்பிட்ட வாசக வருஷத்துல வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
Well, the main thing is we have to practice and avoid distractions. So obviously you've got all sorts of things happening all around you all the time, it's very difficult to concentrate. You have television on, a computer on, so many other things on, you cannot concentrate. So better to have a peaceful place, conducive for, you know, chanting. And the other is one has to keep practicing. That you have to judge.
அமைதியா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சாதாரணமான இடத்துல தேர்ந்தெடுத்து அங்க நம்ம வந்து ஜெபம் பண்ண பண்ணணும். அதோட முக்கியம் என்ன அப்படின்னா நாம தொடர்ச்சியா பயிற்சி பண்ணணும் நம்ம மனசை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு ஒருமுகப்படுத்துறதுக்கு.
Paramount devotees are very, very grateful to His Holiness Bhanswami Maharaj that somehow unfortunately we got late to come over here because of the first people they couldn't come on time. But Maharaj was very, very merciful. That this is the first time in my experience I am hearing that Maharaj postponing a Srimad Bhagavatam class. So we are really, really very, very thankful and grateful to His Holiness Bhagavan Swami Maharaj and for His mercy to devotees. So we all thank Maharaj by loudly chanting the Holy Name once.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Thank you very much for insisting us to do this.
ஆ கலாட்டி கலக்கு வச்சுக்கோங்க.
ஆ